Rimukuru Shira O Rimama Mangara Vellai Singhasanathile Irundhu Paindhu Odugira Jeeva Nadi Andha Vellai Nadi Adhu Engal Mathile Vandhu Engalai Moolga Seivadhaga Rima Choro Kolo Rimando Karandaranama ee kurudunu mushe langara aavi aanavare kattarude aavi aanavare neenga vandutinga endu sonna neenga engitta vandutinga endu sonna enga mathila neenga vandutinga endu sonna adu paadum aanavare nimmu guru veelama mamantu எல்லா கனத்துக்கும் எல்லா மகிமைக்கும் பாத்திர நீங்க ஒருவர் தான் ஆண்டவர். நீங்க ஒருவர் தான் ஆண்டவர். எல்லாரும் உங்களுடைய கரங்களை வானத்துக்கு நீராக உயர்த்துங்க. எல்லாரும் உயர்த்துங்க. யாரும் கரத்தை விட்டு விட்டு நிற்க வேண்டாம். சொல்லுங்க ஆண்டவர எல்லா கனத்திற்கும் எல்லா மகிமைக்கும் எல்லா வல்லமைக்கும் எல்லா பலத்திற்கும் பாத்திரர் நீர் ஒருவரோரோந்தாரணம் எல்லாவற்றுக்கும் நீங்க தான் ஆண்டவர். எல்லாவற்றுக்கும் நீங்க தான் ஆண்டவர். எங்கிடத்துல ஒன்றும் இல்லையப்பா குரு ஆராதனை ஆராதனை அப்பா என்னே ஆராதனே ஆராதனை அப்பா என்னே ஆராதனே ஆராதனை அப்பா என்னே உங்களுக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். சபையா உங்களுக்கு கனத்தை கொண்டு வந்திருக்கு. எங்களுடைய பலிகளை முகந்திருங்கப்பா, இந்த பலிகளை ஏற்றுக்கொள்ளுங்க. அந்த உங்களுக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் உட்காருவோம். ஹாலலூயா. திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 103 அதிகாரம். சங்கீதம் 103 அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். துதியினுடைய வல்லமை என்ன? துதியினுடைய வல்லமை என்ன என்ற ஒரு தலைப்பிலே 3 விதமான பகுதிகளை சேர்த்து இந்த நாளிலே பார்த்து நாம் கடந்து செல்லலாம் என்று நான் விரும்புகிறேன். துதியினுடைய வல்லமை என்ன? வேதம் சொல்லுகிறது, நான் ஒரு ஜாதியை ஏற்படுத்துவேன், அவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். நான் தேவனாகிய நான் பிதாவாகிய தேவன் எனக்கு என்று சொல்லி ஒரு ஜாதியை ஏற்படுத்துவேன், அவர்கள் என்ன செய்வார்கள்? என் துதியை சொல்லி வருவார்கள். இன்றைக்கு உலகத்தில் ஏராளமான வித ஜாதி கூட்டங்கள் இருக்கிறது. ஆனால் எல்லாம் தேவனை துதிப்பது அல்ல. எல்லாரும் தேவன் தெரிந்து கொண்ட ஜனக்கூட்டத்திற்கு உள்ளே இருக்கிறவர்களும் அல்ல. தேவன் சொன்னார், நான் ஒரு ஜாதியை ஏற்படுத்துவேன். அவர்களுடைய வேலை என்ன? அவருடைய காரியம் என்ன? என் துதியை சொல்லி வருவது. இன்னைக்கு பாட்டு படிப்பதற்கு எல்லாருக்கும் முடியும். இன்னைக்கு நாம் ஒரு பாட்டை இயக்கி ஒரு பாடகிட்ட கொண்டு போய் கொடுத்தா ஒரு மனத்தியானத்துக்கு இடையிலே அந்த பாட்டை எங்களை விட அருமையாக படித்து அவர்கள் எங்களுக்கு காண்பிப்பார்கள். இன்னைக்கு பாட்டு படிக்கிறவர்கள் ஏராளமாக இருக்கிறார்கள், ஆனால் துதி செய்வது தேவனுக்கு கனத்தை கொண்டு வருகிறது. தேவனை ஆராதிக்கிற ஜனக்கூட்டத்தை தேவன் ஏற்படுத்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்லவில்லை அழகான ஒரு பாட்டு படிக்கிற ஒரு கூட்டத்தை நான் ஏற்படுத்தினேன் என்று சொல்லி. ஏன்றால் படிப்பதற்கு எல்லாராலும் முடியும். மரணத்திலே இறங்கினவர்கள் தேவனை துதியார்கள், தேவனை துதியார்கள். ஆனால் தேவன் விரும்புகிறது என்ன? என் ஜனம் என்னை துதிக்க வேண்டும், என்னை கனப்படுத்த வேண்டும், என்னை ஸ்தோத்தரிக்க வேண்டும். நாள்தோறும் அவரை கம்பீரமாய் ஆட்பறியுங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு எல்லாரும் தான் பாட்டு படிக்கிறாங்க, ஆனா எல்லாரும் தேவனை ஆராதிக்கிறது கிடையாது, துதிப்பது கிடையாது, நன்றி செலுத்துவது கிடையாது. பரலோகத்திலே தேவ கூட்டம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? நீர் பரிசுத்த, நீர் பரிசுத்த, நீர் பரிசுத்த. அந்த ஜாதி அந்த கூட்டத்திலேதான் தேவன் உன்னையும் என்னையும் இன்று சேர்த்திருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. நம்முடைய பிரதானமான வேலை சுவிசேஷத்துக்கு ஒற்றாக இருக்கிற ஒரு பிரதானமான வேலை என்று சொல்லிச்சுனால் தேவன் உன்னை பிடித்துக் கொண்ட அந்த கூட்டத்தினுடைய அந்த வேலையை நிறைவேற்றுவதுதான். நான் ஒரு ஜாதியை ஏற்படுத்துவேன், அவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். சங்கீத புத்தகத்தை எடுத்து வைத்து பார்த்தால் துதியை குறித்து நாம் பெரிதாக பேச வேண்டியதோ வர்ணிக்க வேண்டியதோ பிரசங்கிக்க வேண்டியதோ அவசியம் கிடையாது. ஆனால் இந்த நாளிலே துதியுடைய வல்லமை என்ன என்பதை சுருக்கமாக நான் பார்த்து கடந்து செல்ல விரும்புகிறேன். தாவீது ராஜா ஒரு இடத்திலே வந்த பொழுது 103 அதிகாரத்திலே அந்த வசனம் தெரியாதவர்கள் கிடையாது, வேதத்திலே இந்த வசனம் தெரியாதவர்கள் கிடையாது என்று நான் நம்புகிறேன். என்ன தெரியுமா? முதல் 2 வசனத்தை வாசிங்கிறாள், வாசிங்க.
என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.
இங்கே தாவீது ராஜா இந்த வசனத்தை நாம் எல்லாரும் அருமையாக சொல்லி முடிந்து போயிருவோம் இல்லையா? அருமையாக நாம் ஒவ்வொரு ஞாயிறும் ஒவ்வொரு பைபிள் ஸ்டடி ஒவ்வொரு பிரேயர் மீட்டிங்லயும் நாம என்ன செய்கிறோம்? இந்த வசனத்தை சொல்லி நாங்கள் கடந்து செல்றோம் இல்லையா? இந்த உண்மையிலே தாற்பயம் எங்க இருக்கிறது தெரியுமா? அவன் தன்னுடைய ஆத்மாவை பார்த்து வாசிக்கிற விதமாகவே சிந்தித்தா இவருடைய கருப்பொருளை கண்டுகொள்ளாம இல்லையா? என்னுடைய ஆத்மாவே, தன்னுடைய ஆத்மாவை தாவீது ராஜா பார்த்து அவன் ஒரு கட்டளை கொண்டு போடுகிறான். என்ன சொல்லுகிறது? என்ன தெரியுமா? என் ஆத்மாவே கர்த்தரை துதி. என் முழு உள்ளமே அவனுடைய உள்ளத்தை பார்த்து அவன் ஒரு ஆர்டர் போடுகிறான். என்ன தெரியுமா? என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி, ஸ்தோத்தரி. ஏன் தெரியுமா? அவனுக்கு தான், நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, நம்முடைய ரூமிலே அநேக அறைகள் இருக்கிறது இல்லையா, அநேக அறைகள் இருக்கிறது இல்லையா. அவன் சொல்றான், என் முழு உள்ளமே நீ கர்த்தரை ஸ்தோத்தரி, நீ கர்த்தரை ஸ்தோத்தரி. இந்த உடனே நான் என்னுடைய கற்பனையில் போட்டு பார்த்தேன், இந்த ஆத்மா தாவீதை பார்த்து ஒரு கேள்வி கேட்டுக்கலாம். என்ன தெரியுமா? ஏன் நான் அவரை துதிக்கணும்? இது முன்னறியாக சொல்லிவிட்டு நான் பின்னுக்கு போயிடுறேன். ஏன் இவரை நான் துதிக்கணும் என்று சொன்னா என் தாவீது ராஜா பின்னுக்கு வர ஒரு சில வசனங்களை அங்கே சொல்லியிருப்பான்னு சொல்லி நான் நம்புகிறேன் இல்லையா? அடுத்த அப்படியே 3 வசனத்தை பாருங்கள். 3 வசனத்தை,
அவரு அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து.
அவர் உன்னுடைய அக்கிரமத்தை செய்தார் தெரியுமா? மன்னித்திருக்கிறார்.
அதனாலே முழு உள்ளத்தோடு ஆத்மாவே தேவனை நீ ஸ்தோத்திரி. வாசிங்க,
உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி.
உன் நோய்களை எல்லாம் என்ன செய்தா குணமாக்கி இருக்கிறாரப்பா. ஆத்மாவே உன் நோய்கள் எல்லாவற்றையும் என் ஆண்டவர் குணமாக்கி இருக்கிறார். அதனாலே நீ முழு உள்ளத்தோடு தேவனை ஸ்தோத்திரி.
உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி.
உன்னை அழிவில் இருந்து தேவன் மீட்டிருக்கிறார், அது உனக்கு தெரியாது. கிருபையினாலே உன்னை அவர் முடிசூட்டி இருக்கிறார், அது உனக்கு தெரியாது. அதனாலே நீ தேவனை ஸ்தோத்திரி, முழு உள்ளத்தோடு நீ ஆராதி என்று சொல்லி தாவீது ராஜா தன்னுடைய ஆத்மாவை பார்த்து கட்டளையிடுகிறார் இல்லையா. ஆத்மாவை பார்த்து கட்டளையிடுகிறார் இல்லையா. உன் அழி நீ அல்போ அழிந்து போயிருக்கணும், ஆனா நீ இருக்கிறது அவருடைய கிருபை. அதனால நீ என்ன செய், தேவனை ஸ்தோத்திரி என்று சொல்லி சொல்லுகிறார். அடுத்து வாசிங்க,
நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல ஆகும்.
நன்மையினால உன் வாயை அவர் திருப்தியாக்கி இருக்கிறார் இல்லையா. உன் வாழ்க்கையை நன்மையினால் அவர் முடிச்சுட்டி இருக்கிறார் இல்லையா. அதனால நீ தேவனை ஸ்தோத்தரிக்க மாட்டியா என்று சொல்லி ஆத்மாவை பாட்டு 10வது வசனத்தை வாசிங்கள்.
அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும்.
பாருங்க, தேவன் என்னுடைய பாவத்துக்கு தக்கனதாக அவர் என்னை நியாயம் தீர்க்கல, என்னுடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக தேவன் என்னை நிப்பாட்டி கல்லறியல. அதனால ஆத்மாவே நீ செய்ய வேண்டிய ஒரு பெரிய காரியம் இருக்கிறது என்ன, நீ தேவனை ஸ்தோத்தரி, நீ தேவனை கனப்படுத்தி, நீ தேவனுக்கு மகிமை செலுத்து என்று சொல்லி தாவீது ராஜா என்ன சொல்லுகிறார். ஆத்மாவை பார்த்து ஒரு கட்டளையிடுகிறார் இல்லையா. அடுத்தது 12வது வசனத்தை வாசிங்க.
மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார்.
என்னுடைய பாவங்களை தேவன் என்ன செய்தார் தெரியுமா, மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரம் இருக்கிறதோ அவ்வளவு தூரத்துக்கு அங்காள கொண்டே அவர் போட்டுட்டார். அதனாலே ஆத்மாவே நீ தேவனை ஸ்தோத்தரி, தேவனை ஸ்தோத்தரி. ஆத்மா கேட்கிற கேள்விக்கு தாவீது ராஜா கொடுக்கிற 12 வையுங்க இல்லையா. ஆத்மாவே நீ தேவனை துதி, ஏன் உன் அக்கிரமத்தை அவர் எண்ணாதிருக்கிறார், உன் பாவத்தை பஞ்சை போல அவர் மாற்றி விடுகிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது இல்லையா. அதனாலே தேவனை துதி என்று சொல்லி அவர் இங்கே சொல்லுகிறார் இல்லையா. 17வது வசனத்தையும் வாசிங்க.
கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது.
கர்த்தருக்கு பயந்தவர் மேல தாவீது ராஜா, ஆத்மாவே தேவனுக்கு பயந்தவர்கள் மீது அவருடைய கிருபை அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறையாக மாத்திரம் அல்ல, அவருடைய பிள்ளைகள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மட்டும் அது அனாதியாய் இருக்கிறது. அதனாலே தேவனை துதி. ஆத்மாவே தாவீது ராஜா சொல்ற கடைசி, உனக்கா வேண்டி என்றாலும் துதியாத, பிள்ளைகளுக்கு சந்ததிக்கா வேண்டியாவது தேவனை துதி. ஏன் தெரியுமா, அவர்கள் மீது தேவனுடைய கரம் இருக்கட்டுக்குமே, அவர்கள் மீது உன்னுடைய கரம் தேவனுடைய கரம் தேவனுடைய உண்மை தலைமுறை தலைமுறையாக தொடரட்டுக்குமே. அதனாலே தேவனை துதி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என்று சொல்லி தாவீது ராஜா வலம்புகிறார். இது சுருக்கமாக முன்னுக்கு நான் இதை குறித்து துதி என்னென்பதை குறித்து ஓரளவுக்கு நான் அதை பார்க்கறதுக்காக இந்த அதிகாரத்தை எடுத்து நான் பார்த்தேன். இப்பதான் நான் சுருக்கமாக துதியினுடைய வல்லமை என்றா என்ன, இல்லாவிட்டா துதியினுடைய வல்லமை எப்படி அது கிரியை செய்கிறது, இல்லாவிட்டால் துதியினுடைய மறுபக்கம் என்ன என்ற ஒரு தலைப்பிலே இந்த நாளில் ஒரு சில காரியங்களை பார்த்து நாம் கடந்து செல்ல போகிறோம். நாம் துதிக்கிற பொழுது என்ன நடக்கிறது, தம் தேவனை ஆராதிக்கிற பொழுது என்ன நடக்கிறது? தம் தேவனை கனப்படுத்துகிற பொழுது என்ன நடக்கிறது? தெரியுமா, ஒரு பக்கத்து மேலான் சொல்லிட்டு போனேன், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய உங்களுக்கு குறித்து நல்லா சொன்னா என்ன செய்வீங்க? காப்பன் தாய்மார்கள் உங்களுடைய பிள்ளைகள் வந்து என் அப்பா அப்படி, என் அப்பா இப்படி, என் அம்மா இப்படின்னு சொல்லிச்சுன்னா உங்களுக்கு அப்படி இருக்கும், அழுது கொண்டு இருப்பீர்களா? அழுதுண்டு இருப்பீங்களா? துதி செய்கிற பொழுது என்ன நடக்கிறது? அடுத்த பக்கத்தில் பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, நீங்க உங்க தகப்பன் நல்லவர் என்று சொல்லிச்சுன்னா தான் அவர் நல்லவர் என்று சொல்லி சொல்லுவீங்க. உங்க வாயை மூடிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அவர் குறிச்சு பெருசா நமக்கு தெரியாது அர்த்தம் இல்லையா? இங்க என்ன நடக்கிறது? வல்லமை இல்லாமட்டா துதி செய்கிற பொழுது என்ன நடக்கிறது? ஒட்டுமொத்தமாக பாட்டா தேவன் சந்தோஷப்படுகிறார், தேவன் அதிலே களி கூறுகிறார், தேவன் அதுக்கு சொல்லித்தான் நாம ஏற்படுத்தினார் என்று சொல்லி நாம தான் பாட்டோம் இல்லையா? ஆராதனை என்று சொல்லி நாம் வருகிற பொழுது தேவன் சந்தோஷப்படுகிறார், உண்மை. ஆனால் துதியினுடைய வல்லமை என்ன? உங்களுக்கு தெரியுமா, ஆராதனையின் மத்தியிலே இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டவர்கள் ஏராளம் பேர் ஆராதனையின் மத்திலே ஓடின பிசாசுக்கு கணக்கே கிடையாது, ஆராதனையின் மத்திலே நடந்த அற்புதங்களுக்கு கணக்கே கிடையாது. துதியினுடைய வல்லமை என்னய்யா? துதியினுடைய வல்லமை நாம் புரிந்து கொள்ளுகிறது அல்ல, ஆராதனையின் வல்லமையை நாம் புரிந்து கொள்ளுகிறது அல்ல. இந்த நாட்கள் கனா தேசத்திலே சபைகள் இருக்கிறது, சபைகள் இருக்கிறது, ஆனா பாடல் குழுவினர்களும் இருக்கிறார்கள், பாட்டு படிக்கிறவர்களும் இருக்கிறார்கள், ஆனால் ஆராதனைக்குள்ளே நடத்தப்பட்டு ஆராதனையை கொண்டு வருகிற ஜனக்கூட்டம் ஒட்டுமொத்தமாக கனா தேசத்திலே குறைந்திருக்கிறது. இது நான் இருந்து சொல்லணும் என்பது கமல் நான் சொல்லல. ஆராதனை என்பது பாட்டு மாத்திரம் கிடையாது, நல்ல பாட்டை போட்டு பாட்டு படிக்கிறதுல ஆராதனை பரிபூர்ணப்படுகிறது அல்ல. ஆராதனை என்பது பாட்டோடு சேர்ந்து உன் உள்ளத்துல இருந்து வருகிற சில அனல வார்த்தைகள் இருக்கிறது பாருங்க, அதுதான் ஆராதனை. சிறு பிள்ளைகள் வளர்ந்து வந்து முதலாவது வார்த்தை பேசுகிற பொழுது ஒரு தகப்பன் ஒரு தாய் எப்படி சந்தோஷப்படுவார்களோ அதே வண்ணமாகத்தான் தேவன் ஆராதனையின் மத்தியில் அவன் வாயில இருந்து புறப்படுகிற வார்த்தைகளை கேட்டு சந்தோஷப்படுகிறாரே ஒழிய வேற எதுவும் கிடையாது. பாட்டு படிக்கலாம், பாட்டு பிரச்சனை கிடையாது. இன்னைக்கு மாசத்துக்கு மாசம் சீரீஸ் வந்துட்டே இருக்கிறது இல்லையா? பாட்டு புத்தகங்களும் வந்தே இருக்கிறது இல்லையா? தவறல்ல. ஆனால் ஆராதனை ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார். எனக்கு என்னவோ தெரியாது, நான் பாட்டு படிக்கிற தவறுன்னு சொல்லி பிரசங்கிக்கல. வேதத்தில் பாடல்களை விட ஸ்தோத்திரம், கனம், மகிமை, துதி என்ற ரீதியிலே அநேக வார்த்தைகள் போய்கொண்டிருக்கிறது. பாட்டு 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 இருக்கிறது, அதை விட மகிமையை குறித்தும் தேவ கனத்தை குறித்தும் தேவன் ஒரு மனுஷனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளை வைத்து எழுதப்பட்டிருக்க வார்த்தைகள் கூடவாக இருக்கிறது. ஆகவே துதியினுடைய வல்லமை என்ன? நாம எல்லாருக்கும் வேதத்திலே சில சம்பவங்கள் தெரியும், சில சம்பவங்கள் தெரியும். கடைசி இந்த இந்த கிண்டர் புக்குகள்ல பார்த்தாவது ஸ்டோரிஸ் நாம கண்டுபிடிச்சிட்டோம். ஆனா அதுக்குள்ள இருக்கிற வல்லமை, அதற்குள்ள இருக்கிற காரியம் என்ன, கருப்பொருள் என்ன என்பதை நாம கண்டுபிடிக்கிறது இல்லை. அதான் பெரிய காரியம் இல்லையா? நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சில பக்கம் ஒரு சிலருக்கு தெரியாம இருக்கலாம். அந்த அந்த பக்கங்களுக்கு நாம் போய் இந்த நாள்ல ஆராதனை முடித்து நாம் கடந்து செல்லலாம் இல்லையா? திருப்பி சொல்லுங்க, யோசுவா 6வது அதிகாரத்துக்கு. யோசுவா 6வது அதிகாரம். யோசுவா 274வது பக்கம், அதுல 20வது வசனத்தை மாத்திரம் வாசிங்க. நாம எல்லா வசனம் வாசிக்கணும் சொல்லிச்சுன்னா இன்னைக்கு ஷோரி முழுத்தலும் வாசிக்க முடியாது. ஆகவே தனிய அந்த 20வது வசனத்தை மாத்திரம் வாசிங்க.
எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோடு முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்து பட்டணத்தில் இருந்த புருஷரையும் ஸ்திரீகளையும் வாலிபரையும் கிழவரையும் ஆடு மாடுகளையும் கழுதைகளையும் சகலத்தையும் பட்டயக்கரைக்கினால் சங்காரம் பண்ணினார்கள்.
இங்கே இந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். என்ன சம்பவம்? எரிகோ மதில். எரிகோ மதில் என்று சொல்லிச்சுன்னா எல்லா பிள்ளைகளுக்கும் தெரியும், வாலிபர்களுக்கும் தெரியும், வைபோதர்களுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். என்ன தெரியும்? எரிகோ மதில். எரிகோ மதிலுக்கு உள்ளே என்ன நடந்தது, எரிகோ மதிலுக்கு வெளியே என்ன நடந்தது, யோசுவா என்ன செய்தா, ஏன் மதில் விழுந்தது என்று சொல்லி டீடைல்ஸ் ஆக பார்க்க போனாதான் சில காரியங்களை பார்க்க முடியும் இல்லையா? யோசுவாவுக்கும் இஸ்ரவேல் ஜன கூட்டத்திற்கு முன்பதாக பெரிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? எரிகோ மதில் நின்றது. எரிகோ மதில் நிற்கிற பொழுது யோசுவா என்ன செய்கிறார் தெரியுமா? தேவனிடத்தில் பாதத்தில் போய் விழுந்து கிடந்து கேட்டார், ஆண்டவரே என்ன செய்கிறது, இது எப்படி செய்கிறது? என்னிடத்தில் ஆண்டவர் ஒரு பிளான் கொடுத்தார். ஆண்டவர் என்ன செய்தார்? ஒரு பிளான் கொடுத்தார். இதுல 7 என்ற வார்த்தைகள் கூட பாவிக்கப்பட்டிருக்கு, இல்லாட்ட இந்த இடத்துல இந்த அதிகாரத்திலேயே எனக்கு தெரியாது. 7 பேர் என்று சொல்லி, 7 என்று சொல்லிச்சுன்னா பரிபூர்ணத்தை குறிக்கிறது சொல்லி நாம பார்க்கிறோம் இல்லையா? இங்கே 7 ஆசாரியர்கள் இப்படி, 7 பேர் இப்படி, எக்காலத்தை இப்படி என்று சொல்லி பல வார்த்தைகள் முன்னுக்கு வந்து கொண்டு இருக்கிறது. அதை விடுங்க, அது இருக்கட்டும். ஆண்டவர் சொன்னார், இங்க பாரு, உன்னுடைய ஜன கூட்டத்தை சொல்லு, 7 நாள் வரைக்கும் ஒருத்தரும் சத்தம் போடக்கூடாது. இந்த 20வது வசனத்துக்கு மேல பாட்டீங்கன்னு சொல்லிச்சுன்னா யோசுவா வந்து சனங்கிட்ட சொல்றாரு, கர்த்தர் எரிகோவை எங்களுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்துட்டார். ஆனா ஒப்பு கொடுத்திருந்தாலும் நடக்க வேண்டியதை நடக்கல. என்ன தெரியுமா? எரிகோ விழல. ஆனா யோசுவா வந்து என்ன சொல்றான் ஜனங்களிடத்திலே, தேவன் எங்களிடத்திலே அதை ஒப்பு கொடுத்துட்டார். ஆனா ஒன்று, 7 நாள் வரைக்கும் நாம இந்த எரிகோவை என்ன செய்யணும், சுத்தி சுத்தி வரணும். என்ன செய்யணும்? சுத்தி சுத்தி வரணும். சுத்தி சுத்தி வந்து 7வது நாள்ல 7 தரம் நாம என்ன செய்யணும், இந்த எரிகோ மதில சுத்தணும். சுத்துகிற பொழுது எக்காலங்கள் ஊதப்பட வேண்டும். என்ன எக்காலங்கள் ஊதப்பட வேண்டும்? ஜனம், இஸ்ரவேல் ஜனம் என்ன செய்யணும்? நீங்க எல்லாம் ஆரவாரப்படணும். நீங்க தேவனை என்ன செய்யணும்? ஆர்ப்பரிக்கணும். அப்பொழுது இந்த எரிகோ மதில் விழும் என்று சொல்லி யோசுவா அவர்களுக்கு அந்த நாள்ல காரியத்தை கொடுத்தார் இல்லையா? யோசுவா வந்து சொல்றான், நீங்க எல்லாரும் என்று சொன்ன யார்? நீங்க எல்லாரும் தான். எல்லாரும் தேவனை ஆட்பரிக்கிற பொழுது எரிகோ விழும். இன்னைக்கு எரிகோ பிரச்சனைகள், நுகங்கள், கட்டுக்கள் விழாததற்கு காரணம் என்ன? முன்னுக்குத்தான் நிக்குது எல்லாம், ஆனா அது விழுகிற மாதிரி தெரியல. ஆண்டவரே, இன்னைக்கு அநேக நாம என்ன செய்கிறோம்? நமக்குள்ளேயே ஆராதிக்கிறோம். இன்னைக்கு நாம என்ன செய்கிறோம்? நமக்குள்ளேயே ஆராதிக்கிறோம். நான் போயிருந்த சில சபைகள் எல்லாம் தங்களோட வாட்டைக்கு நிக்கிறான். தங்கட வாட்டைக்கு நிக்கிறாங்க. நம்மளை பார்த்தா நாம தான் அதுக்கு ஏதோ துள்ளி அடிக்கிற மாதிரி இல்லையா? நாம நினைச்சேன் அவங்க யோசிப்பாங்க, இவன் அமெரிக்கா என்ன ஜெர்மன்ல இருந்து வந்தா இவனை பார்த்தா பைத்தியக்காரன் மாதிரி இருக்கா, நான் நினைச்சேன் அவன் யோசிச்சிருப்பான். நான் அப்ப இருக்கல, அங்க இருக்கல, நான் ஒரு ஆளை குறிச்சு யோசிச்ச உடனே என்ன தெரியுமா, இந்த அங்கிள் தான் எனக்கு உடனே ஞாபகம் வந்தார். நான் சொன்ன ஆண்டவரே இந்த ஜனக்கூட்டத்துக்கு இவர் தான் போயிருக்கணும் இல்லையா, நான் அப்படித்தான் யோசிச்சேன் இல்லையா. கேட்டுச்சுன்னா அப்படி இருந்தது, அப்படி இருந்தது, ஒண்ணு செய்யலாது. நான் என்ன சொல்றேன்னு சொல்லி சொன்னா, நீ நான் தேவனை துதிக்கிற பொழுது நடைபெறுகிற சில சம்பவத்தை நம்மளாலே கண்டுகொள்ள முடியாது, ஆனா ஏதோ ஒன்று நடக்குது, ஏதோ ஒன்று நடக்குது, அத திட்டமாய் நாம் புரிஞ்சு கொள்ளலாம். நாம எல்லாரும் இன்னைக்கு நாம என்ன யோசிக்கிறோம் தெரியுமா, இந்த மாத்திரம் பாட்டு படிச்சு ஆராதனை செய்தா நாம எல்லாம் போய் சேர்ந்து ஆடி ஒரு மாதிரி பாட்டு படிச்சுட்டு இருந்துட்டு போயிட்டா சரி என்று சொல்லி நாம நினைக்கிறோம். ஆனா வேதத்தின்படி நாம் பார்க்கிற பொழுது யோசுவா என்ன தெரியுமா சொன்னார், நீங்க எல்லாரும், யோசுவா முதல்ல வந்து சொன்னார் கர்த்தர் இந்த கரத்துல எரிகோவை ஒப்பு கொடுத்துட்டா, ஏன் விழல, ஏன் விழல, அடுத்த பங்கு இல்லாம போட்டு எங்க ஜனக்கூட்டம் ஆரவாரம் செய்யாம இருக்கிற பொழுது எரிகோ விழுகிறதுக்கு அங்கே சந்தர்ப்பம் கிடையாது. ஏன்னுச்சுன்னா ஆண்டவருடைய திட்டம் அப்படி இருக்கிறபடியினால். அதை விட அவர் தான் சொன்னார், நான் எனக்கு ஒரு ஜாதியை ஏற்படுத்துவேன் சொல்லி, ஆகவே என் ஜனம் என்ன செய்யணும், யோசுவாவோடு சேர்ந்து என்ன செய்யணும், இவர்கள் ஆரவாரப்பட வேண்டும், ஏழாவது நாளிலே கம்பீரப்பட வேண்டும். அப்பொழுது எரிகோ விழும், எரிகோ விழும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே சில காரியங்கள் விழாம இருக்கிறதுக்கு என்ன காரணம், என்ன காரணம்? நான் போன முறையும் கொடுத்த சில செய்தியில நான் சொன்னேன், நம்மட்டு தான் காரியம் இருக்கிறது சொல்லி, நம்மட்டு தான் காரியம் இருக்கிறது இல்லையா. வாழ்க்கையிலே, என் வாழ்க்கையிலே விழ வேண்டிய எரியோக்கள் விழ வேண்டும் சொல்லி சொன்னா, என்னுடைய ஆராதனையும் என்னுடைய ஆரவாட்டமும் தேவனுடைய சபையிலே கம்பீரமாக இருக்க. யோசுவா தன் ஜனத்துக்கு சொன்னது போல நாம் எல்லாம் சேர்ந்து ஆராதிக்கிற பொழுது எரிகோ விழுந்துதான் ஆகணும். ஏன்னு சொல்லிச்சுன்னா, தேவன் சொன்ன பிளான், அது சொன்ன பிளான் ஏற்றுக்கொள் நடத்திக்கிற பொழுது என்ன நடக்கும், எரிகோ விழுந்துதான் ஆகணும். எரிகோ விழாததுக்கு காரணம் என்ன, நீயும் நானும் தான். எரிகோ ஏன் ஆண்டவரை விழல, ஆண்டவர் சொன்ன நீ தான் காரணம், நானா காரணம். எரிகோ விழணுமா, நீ ஏழு நாள் சுத்தி வா. ஏழாம் நாள் இன்னைக்கு ஒரு சிலர் சில இடங்களில் போய் சில பட்டணங்களில் போய் சுற்றி நடப்பார்கள் தெரியுமா, சில ஊழியக்காரர்கள் புத்தகத்தில் எழுதியிருக்காங்க நான் நம்புறேன், சுத்தி வந்து ஜெபம் பண்ணுவார்களா இந்த பட்டணத்தை தாருமாண்டவரேன் சொல்லி. நீங்க ஒருத்தரும் பட்டணத்தை சுத்தியே இருக்க மாட்டீங்க, நானும் சுத்த இல்லை. ஆகவே பட்டணத்தை சுத்தி வாங்க. எரிகோ என்றது ஒரு பட்டணம், பெரிய கற்பாறையிலே கட்டப்பட்ட பெரிய பட்டணம். ஆகவே பட்டணம் விளங்குமா சிவா, ஜனங்கள் இப்படி இப்படி நிக்க லைன், எல்லாத்துக்கும் லைன் கொடுத்தார் ஆண்டவர். ஆச்சாரியர் எப்படி ஊதுரம் வைக்கால, ஊதுரம் எப்படி இங்கால, ஜுத்தவர் எப்படி எப்படி, எல்லாரும் இருக்க வேண்டும் நிக்க வேண்டும் ஒரு பிளான கொடுத்துருச்சுனாரு. ஏழு நாள் வரைக்கும் அவங்களோட மூச்சை கேட்க கூடாது. இன்னைக்கு நாம இல்லாட்டா என்ன வச்சுக்கொள்வோம் இல்லையா? இப்ப பிரச்சனை என்ன தெரியுமா, எரிகோ விழாததுக்கு காரணம் என்ன தெரியுமா, இப்படி எல்லாம் பிளான் கொடுத்த ஆண்டவர் இப்படி எல்லாம் விட்டுட்டு விட்டு ஆண்டவர் சொன்னார் என்ன தெரியுமா, ஏழு நாள் வரைக்கும் வாய மூடிட்டு இருக்கணும்னு சொல்லி.
என்ன மாதிரி ஆக்கள் அதுக்குள்ள இருந்து என்ன செய்யறது தெரியுமா? கூவண்டு கூவி கத்துறதுலதான் எரிகோ விழுகிறது அல்ல. எரிகோ என்ன செய்யறது இல்ல? விழுகிறது அல்ல. ஏழு நாள் சுற்றி வந்தும் சில நேரத்தில் விழாது. ஏன் தெரியுமா? முதல்ல கத்திட்டோம் பாருங்க. முதல்ல நாம என்ன செய்யட்டோம்? கூட்டத்தில் நின்று குழம்பிட்டோம் பாருங்க. அதனால அது விழுகிறதுக்கு சந்தர்ப்பம் கிடையாது. ஏழு நாள் நீ சுத்தணும். ஏழாவது நாள்ல ஏழு நாள் நீ சுத்தணும். உங்களுக்கு கால் உழைஞ்சு கிழஞ்சு ஒருத்தர் அங்கே நின்றுனாலும் பிரச்சனை இல்லையா? ஏழு நாள் சுற்றி வந்தா பிறகு எல்லாம் சேர்ந்து ஆரவாரப்படணும். யோசுவாவே, இவங்களை என்னை பாட்டு ஆர்ப்பரிக்கணும். யோசுவாவே, இவங்க என்னை பாட்டு ஆராதனை செய்யணும். யோசுவாவே, அப்பொழுது எரிகோ விழும். அப்பொழுது எரிகோ விழும். இன்னைக்கு உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில எரிகோ இருக்கலாம், அது ஒரு பக்கம். ஆனா இங்க என்ன தெரியுமா நடக்கிறது? இது ஒரு கொமனான காரியம். இது ஒரு கொமனான அட்டாக் ஒன்று நடந்துட்டு இருக்குது இல்லையா? இதுல நீ விரும்பியோ விரும்பலையோ நீ அதுல ஜாயின் பண்ணியே ஆகணும். இல்லையென்று சொல்லி சொன்னா என்ன நடக்கும் தெரியுமா? அந்த பெரிய ஜனக்கூட்டத்திற்கே அதனால ஆபத்து இருக்கிறது இல்லையா? தனிப்பட்ட விதத்துல என் எரிகோவை விழுத்துவதற்கு அது என்னை பொறுத்தது. வேணுமெண்டா விழுத்திக்க, இல்லைண்டா விட்டுக்க இல்லையா? ஆனா நாம் சபையாக தேவனுடைய சமூகத்தில் யுத்தம் பண்ணுகிற பொழுது என்ன தெரியுமா நடக்கிறது? நாம் எல்லாரும் என்ன செய்யணும்? ஆரவாரப்பட வேண்டும், சேர்ந்து ஆட்பரிக்க வேண்டும், சேர்ந்து ஆனலா எலும்பி நிற்கிற பொழுது என்ன நடக்கும் தெரியுமா? உன்னுடைய எரிகோ என்னுடைய எரிகோ விளையாட்டிலும் பரவாயில்ல, மற்றவனுடைய எரிகோ விழுகிறதுக்கு அவன் யாவது என்ன செய்யணும்? சேர்ந்து கொள்ள வேண்டியதான். எரிகோ விழுந்து மாண்டவர என்ன செய்கிறது? இந்த இப்படித்தான் இருக்கிறது இல்லையா? அடுத்தது என்ன தெரியுமா? இந்த மதிலும் விழுந்துச்சு பாருங்க. இந்த மதில் விழுந்துச்சு பாருங்க. ஆனா ஆரவாரப்பட்ட ஓர்த்தினுக்கும் ஒரு சேதமும் வரையில. இன்று வரைக்கும் இந்த பூமியில யுத்தம் நடக்கிறது. ரெண்டு குரூப் யுத்தம் செய்யறாங்க. ஆனா ஒரு குரூப்ல ஒரு அழிவுமே இருக்குல்ல, ஒரு பாதிப்பும் கிடையாது. அப்படின்னு நான் கண்டதில்லை, கெட்டதில்லை இல்லையா? ரெண்டு பக்கம் தான் எப்பவும் பாதிப்பு இருக்கும் இல்லையா? ஆனா இங்க என்ன தெரியுமா நடக்கிறது? ஆரவாரப்பட்ட குரூப்ல ஒரு பாதிப்புமே கிடையாது. ஆரவாரப்பட்டு தேவனுக்கு முன்பாக நின்று ஆண்டவரே இந்த பட்டணத்தை தகவல் பண்ணி சொல்லி நின்றவனுக்கு ஒரு பாதிப்புமே கிடையாது. எரிகோ மதில், எரிகோ பட்டணத்தின் மதில்கள் விழுந்தது எல்லாம் எப்படி விழுந்துச்சு தெரியுமா? எல்லாம் உட்பக்கமாக விழுந்துச்சு, அவர்கள் மேல விழுந்துச்சுதான். அவங்க பாருங்க, இந்த இந்த மதிலுக்குள்ள இருந்தவங்க எல்லாம் எப்படி தெரியுமா இந்த மதிலை கட்டியிருப்பாங்க? தங்க பாதுகாப்பு, அவங்க நம்பிக்கை எல்லாம் அந்த மதில தான் இருந்தது. இவங்க கீழே நின்று சுத்த சுத்த அவங்களுடைய இதெல்லாம் என்ன தெரியுமா? என்ன செய்துச்சு தெரியுமா? உட்பக்கமாக விழுந்து அட கட்டினவனுடைய தலையிலேயே விழுந்து அவன் என்ன செய்துச்சு? அழிச்சு போட்டது இல்லையா? உனக்கு முன்பாக நிக்கிற எந்த எரிகோவாக இருந்தாலும் சரி, நீ தேவன் சொல்லுகிறபடி இணைந்தும் இசைந்தும் சேர்ந்தும் எக்காலமாக தேவனை ஆராதிக்கிற பொழுது எந்த தூக்கு மரம் உனக்கு செய்யப்பட்டதோ அந்த தூக்கு மரத்துல செய்தவனையே தொங்குவான்ன்றதுல அச்சம் கிடையாது. தேவனையும் தேவனுடைய வார்த்தைகளையும் நம்புகிற மனுஷன் எதுக்கும் தயங்க மாட்டான் பாரு, எதுக்கும் தயங்க மாட்டாங்க. அவனுக்கு தான் தெரியும் இந்த கல்லு என்ன, என்ன இந்த கல்லுகளை வச்சு பட்டணத்தை கட்டினவனுக்கு தான் இந்த கல்லுன்னு சொல்லி. பட்டணத்தை கட்டினவன் நன்மைக்கு கட்டினா என்ன, கட்டினவன் மேலேயே கல்லு விழுந்து அவனே சாவண்டியா போயிட்டு. தூக்கு மரத்தை செய்தவன் அவன்ட்டுதான் இந்த பாரு நான் செய்யற தூக்கு மரம் தான் கழுதி என்ன செய்ய, தூக்கு மரத்தை கட்டின போட்ட பிளான் கொடுத்தவனே தூக்கு மரத்துல திருப்பி போட்டேன். இப்போ ஒரு சிலருக்கு தூக்கு மரம் எங்க இருக்குன்னு சொல்லி கேள்வி, தூக்கு மரத்துக்கு என்ன மறுமரம் வாரம் இல்லையா? ஆகவே பட்டணம் பிடிக்கப்பட வேண்டும். என்ன காரணம்?
நாம ஜெபம் பண்ணுகிறோம். ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நாம் பிரசங்கிக்கல, ஜெபம் பண்ணணும். அதே நேரத்தில் ஆராதனை ஸ்தோத்திர பலியும் சரியாக இருக்கு. ஆண்டவர் இந்த இடத்துல சரியான சந்தர்ப்பங்களையும் சரியான நேரத்திலையும் சரியான காரியத்தை செய்ய நாம அறிந்திருக்கோம். இந்த இடத்துல ஜோசுவா சொல்லிருக்கலாம், எல்லாம் போடு உபவாசம், எல்லாம் போடு உபவாசம் சொல்லி போட்டு சுத்தி இருந்திருந்தா பட்டணம் இருந்திருக்கு, இவன் உபவாசத்தாலேயே செத்துருப்பான். ஆனா ஆண்டவர் சொன்னாங்க பாரு, சுத்து 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 மேல இருந்து பார்த்தா சிலருக்கு பார்த்தா நான் நம்புறேன் அந்த சபையில நாம் போய் நின்ற மாதிரி இவன் என்ன பைத்தியக்காரனா, இவன் என்ன பைத்தியம், அவங்களுக்கு என்ன மண்ணில் ஒன்றில் நான் சுத்தி கொண்டே தெரியுறாங்க, கடியும் தட்டும் என்ன கீட்டாரும் வீணையும் வச்சு அடிச்சு கொண்டு தெரியுறாங்க, என்ன தெரியுறாங்கன்னு மேல இருந்து நான் பார்த்திருப்பேன் இல்லையா. நான் நினைக்கிறேன் ஒவ்வொரு நடையும் அவங்க போட போட ஒவ்வொரு கல்லினுடைய சைட் பக்கங்களும் படிச்சிருக்கு, ஒவ்வொரு நாளும் அவங்க சுத்தி சுத்தி வர ஒவ்வொரு கல்லும் ஆடிக்கொண்டிருந்திருக்கு. ஏழாவது நாள்ல ஏழு நேரம் சுத்தி கத்தின கத்தில பாருங்க என்ன நடந்துச்சு தெரியுமா, கல் எல்லாம் ஒன்றுக்கு மேல ஒன்று இல்லாம புரண்டடிச்சு விழுந்துச்சு பாருங்க. ஆகவே உன் வாழ்க்கையில இருக்கிற எரிகோக்கள் விழணுமா, எல்லாம் நமக்கு முன்பாக நிக்கிற எரிகோக்கள் விழணுமா, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில இருக்கிற சில பிரச்சனைகளுக்கு சில காரியங்கள் நமக்கு தேவையா? செய்ய வேண்டியது ஒன்றே என்ன தெரியுமா, சேர்ந்து தேவனை ஆரவாரப்பட்டு ஆர்ப்பரித்து தேவனுக்கு கனம் கொடுப்பது. பெரிய பெரிய அற்புதங்கள் எல்லாம் எங்க தெரியுமா நடக்கிறது, ஆராதனையின் மத்தியில. ஆராதனை நடந்து கொண்டிருக்க மத்தியிலே தான் அற்புதங்கள் நடக்கிறது. அவனுடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள் நடப்பதற்கு தடையாக இருக்கிறது என்று சொல்லி சொன்னான். இல்ல என்னுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை நடப்பிப்பதற்கு தடையாக இருக்கிற காரியம் என்று சொல்லி சொன்னான், நாமதான் நாமதான் இல்லையா. ஆகவே உன்னுடைய வாழ்க்கையிலே எரிகோ விழணுமா, எரிகோ விழணுமா சொல்லுங்க, எரிகோ விழணுமா, எரிகோ விழணுமா சேர்ந்து சொல்லுங்க. இப்பவே ஆமென் போடுறதுக்கான இல்ல, பிரசங்கிச்சு நான் என்ன செய்ய, எரிகோ விழணுமா விழ வேண்டாமா? அப்ப நீங்க என்ன செய்யணும், துதிக்கிறதா துதிக்கிறதா, இங்க எல்லாரும் துதிக்கலன்னா சொன்னேன், எல்லாம் சேர்ந்து ஆரவாரப்படுக்கு. ஏன் தெரியுமா, யோசுவா வந்து சொன்னார் பாருங்க, கர்த்தர் எங்களுடைய கரத்துல இதை ஒப்பு கொடுத்துட்டாருன்னு சொல்லி. நான் கேட்டேன் ஏன் அப்ப விழல, அடுத்த பக்கம் குறையுது என்ன, உன் ஜனக்கூட்டம் எல்லாரும் சேர்ந்து யோசுவாவே உன்னோட சேர்ந்து ஆரவாரப்படுகிற பொழுது ஆட்பறிக்கிற பொழுது எரிகோ விழும். எரிகோ விழுமா விழாதா, சேர்ந்து ஆராதிக்கிற பொழுது எரிகோ விழுமா விழாதா? உன் வாழ்க்கையில இதுவரைக்கும் ஏதாவது எரிகோ விளையலன்னு சொல்லி சொன்னா ஒரு அர்த்தம், ஒரு ஒரு பதில் என்ன தெரியுமா, இதுவரைக்கும் நீ சரியா ஆராதிக்கல. இதுக்கும் ஒரு காரணம் சொல்றேன், ஏன்னா பல காரியங்கள் இருக்கலாம், பல காரியங்கள் இருக்கலாம், இதுக்கும் ஒரு காரணம். ஆகையினால எரிகோவ என்ன ஒரு காரியம் சொல்றேன் கேளுங்க, எரிகோவ தனி ஒரு மனுஷனால விழுத்த இயலாது. நீ மாத்திரம் ஏதோ விழுத்தலாம்னு சொல்லி யோசிச்சியோ கடைசி கல்லு உனக்கு மேலதான் விடும். ஆகையினால எரிகோ உன்னால மாத்திரம் விழுத்த முடியாது, என்னாலையும் மாத்திரம் விழுத்த முடியாது. எரிகோவை விழுத்துவதற்கு நீங்க எல்லாரும் சேரணும், நீங்க எல்லாரும் சேரணும். சேருகிற பொழுதுதான் என்ன செய்யும், எரிகோ விழும். நீங்க நினைக்கிறீங்களா யோசுவா மாத்திரம் போயிருந்து எக்காலம் மூடி கத்தி கொளறி விழுந்து படுத்திருந்தாலும் எரிகோ விழுந்திருக்காரு? யோசுவா மாத்திரம் போய் நின்று இந்த பாரு நான் யாரு தெரியுமான்னு சொல்லி பெரிய வேட்டப்பட்டுதான் ஒண்ணுமே, ஒருவேளை தனிய இந்த இடத்துல சும்மா மோசையை வைப்பமே, மோசையை இந்த இடத்துல வைப்பேன், யோசுவா இடத்துல உதாரணமா கட்டணம் பிறகு மோசையே இங்க கழுவு மோசையை எரிகோ முதல்ல விழுத்தினாருன்னு சொல்லி போய் காய்ச்சிடாதீங்க. மோசையை வச்சா மோசை வந்து சொல்லி வரைஞ்ச பாரு, நான் தனியை என்ன சொன்ன செங்கடல ரெண்டாக பிளந்தேன், இப்ப பாரு எரிகோ முதல்ல விழுத்துறேன்னு எரிகோ முதல் விழுந்திருக்க. ஏன் தெரியுமா, ஆண்டவர் சொன்னார் என்ன தெரியுமா, நீ உன் ஜனத்துக்கு சொல்லு ஏழு நாள் சுற்றி வா, ஏழாவது நாள்ல ஏழு நாள் சுற்று சுற்றின கடைசி நாள்ல என்ன செய்ய வச்ச 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 இடத்துல இருக்கிறவன் எல்லாம் ஊதி ஆட்பறித்து எக்கால சத்தத்தை போடுகிற பொழுது நான் என்ன செய்வேன்? எரிகோ மதில விழுத்துவேன் இல்லையா? அதை செய்கிற பொழுது எரிகோ மதில் விழுந்தது. எரிகோ மதில் விழுந்தது. உன் வாழ்க்கையில என் வாழ்க்கையில எரிகோ மதில் விழ வேண்டுமா? செய்ய வேண்டியது ஒன்று, இணைந்து தேவனை ஆராதித்து கம்பீரித்து பாட்டு படிக்கிற மாத்திரம் இல்லை. எனக்கு தெரியும் நீங்க எல்லாம் நல்லா பாட்டு படிப்பீங்க, நாங்கெல்லாம் நல்லா பாட்டு படிப்போம். பாட்டு படிக்கிற அதே அளவுக்கு ஆராதனையும் இருக்கு. ஆராதனை ஸ்தோத்திரம் துதி இருக்கிற பொழுது எரிகோ மதில் விழுந்துதான் ஆகணும். விளையல் என்று சொல்லிச்சுன்னா நான் சொல்றேன், விளையல் என்று சொல்லிச்சுன்னா ஆண்டவரே இறங்கி வருவார். ஆண்டவரே இறங்கி வருவார். ஆண்டவர் வராட்டிலும் தூதர்களை அனுப்புவார். அக்கினி கக்கியாவது எரிகோவின் கருத்துல தந்துதான் ஆவார். நீ இந்த காரியத்தை நான் இந்த காரியத்தை செய்கிற பொழுது மாற்றுவேன். இரண்டாவது திருப்பிக் கொள்ளுங்க. இரண்டாவது காரியம் இரண்டாவது சம்பவத்துப்போம். அப்போஸ்தலர் 16வது அதிகாரம். அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிங்க.
நடுபடியாக பூமி மிகவும் அதிர்ந்தது, உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. 16வது அதிகாரம் 25வது வசனத்திலிருந்து வாசிங்க. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்துபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது, உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுக்களும் கலந்து
போயிட்டு. அடுத்ததையும்
சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கிறதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடி போனார்கள் என்று எண்ணி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனான்.
ஓகே, அப்படியே இருக்கட்டும். இதுல பாருங்க, இங்கே அடுத்த சம்பவம் நடக்கிறது என்ன தெரியுமா? துதியினுடைய வல்லமையை குறித்து நாம் பாக்குறோம் இல்லையா? நாம் ஒவ்வொரு நாளும் செய்கிற காரியம், ஒவ்வொரு ஆராதனையிலையும் செய்கிற காரியம், ஒவ்வொரு வீட்டு கூட்டத்திலையும் செய்கிற காரியம், எல்லாருத்திலையும் செய்கிற காரியம், தயவு செய்து இதை புரிஞ்சு கொள்ளுங்க, இதை அறிஞ்சு கொள்ளுங்க. இல்லைன்னு சொல்லி நீ பாட்டு சும்மா மற்றவன் மாதிரி பாட்டு படிச்சுட்டு அல்லலியாண்டு கூட்டம் வந்த அல்லலியாண்டு சொல்ற அந்த கூட்டத்துக்கு நீ உன்னை ஒப்படலாம் இல்லையே, ஆனா உயிருள்ள ஒரு ஆராதனைக்கு உன்னை ஒப்பிடவும் என்ன ஒப்பிட முடியாம போயிடும் இல்லையா? இங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா பவுலும் சீலாவையும் கொண்டு போய் எங்க போட்டுட்டாங்க? சிறைச்சாலையில போட்டுட்டாங்க. இல்ல சிறைச்சாலையிலையும் போடல, அதுல பிரச்சனை என்ன தெரியுமா? உள்காவல்ல போட்டிருக்காங்க. வசனத்தை பாருங்க, மேலே தெரியல, கீழே கீழே தெரியும். உள்காவல், அதாவது முன்காவல்ல இல்ல, சிம்பிளா நாக்கில கொண்டு அங்கே போட்டு விளையாடுற இவருக்கு உள்காவல கொண்டே போட்டாச்சு. காவல்லையும் இவங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான காவல். தேவ மனிதர்களுக்கு எங்கேயுமே இந்த ஒரு ஸ்பெஷலான ஒரு 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 கரம் இருந்துட்டு இருக்கு. அதே மாதிரிதான் இவைக்கு ஜெயிலுக்கு போனாலும் இவங்களுக்கு ஒரு ஸ்பெஷலா ஒரு இடம் வச்சுட்டாங்க. என்ன தெரியுமா? உள்காவல். யாரும் கண்ட மாதிரி போயிடாது, போட்டாச்சு. போட்டாலும் பரவாயில்ல, இவங்களெல்லாம் கட்டி போட்டாச்சு. இவங்களெல்லாம் என்ன செய்தாச்சு? கட்டி போட்டாச்சு. முதல்ல ஆரவாரப்பட்டு எக்காலத்தை ஊதி அந்த ஆராதனை வேறையா இருந்தது. இங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா கரங்கள் எல்லாம் கட்டி போட்டாச்சு. கட்டி போட்டாலும் இங்க என்ன நடக்கிறது? ஆராதனை நடக்கிறது. தேவனை என்ன செய்யறாங்க? துதித்து ஸ்தோத்திரித்து தேவனுக்கு ஆராதனை செய்கிறாங்க. செய்கிற பொழுது என்ன நடந்தது தெரியுமா? இவங்க துதித்து ஆராதித்த பொழுது என்ன தெரியுமா நடந்தது? இவங்களுடைய கட்டுக்கள் எல்லாம் அவிழ்ந்தது. இதுல என்ன பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? பாடினவங்களுடைய கட்டுக்கள் மாத்திரம் அவிழல, அங்க இருந்த எல்லாருடைய கட்டுக்களும் என்ன செய்திச்சது? அவிழ்ந்துச்சது. ஆனா இதுல ரெண்டு மேல் பார்த்து சம்பவத்துக்கும் இதுக்கு வித்தியாசம் என்ன தெரியுமா? அங்கே மகாபரி ஒரு கூட்டம் இருந்துச்சு, இங்க ரெண்டே ரெண்டு பேர் தான் இருந்தாங்க. ஓகே, இந்த ரெண்டு பேர் இருந்து தேவனை ஆராதித்த ஆராதனையில அங்க இருந்த எல்லாருடைய கட்டுக்களும் என்ன செய்துச்சு? அவிழ்ந்தது. பிரச்சனை என்ன தெரியுமா? உன்னுடைய கட்டுக்கள் இன்னைக்கு நமக்கு இருக்கிற சில கட்டுக்கள் நமக்கு தெரியாது. நமக்கு தெரியாது, இங்க இருக்கவனுக்கு அவன கட்டு தெரிஞ்சது, கையில கட்டி இருக்காங்க. நம்முடைய வாழ்க்கையிலே சரித்திர பூர்வமாகவும் சங்கதி பூர்வமாகவும் நமக்குள்ள இருக்கிற சில கட்டுக்கள் நமக்கு தெரியாது.
ஆனால் தேவனை ஆராதிக்கிற பொழுது உன்னை அறியாமலே உன் கட்டுக்கள் அவளும் என்பதிலே அச்சம் கிடையாது. ஆனால் தேவனை ஆராதிக்க வேண்டும், தேவனை துதிக்க வேண்டும். நீ ஆராதனைக்கு வருகிறதுல என்ன நன்மை இருக்கிறது? நம்ம என்ன ஆராதனைக்கு வருகிறோம் இல்லையா? நம்ம வந்து ஆராதிக்காம போனா நீ வந்ததில்ல, நான் வந்ததில்ல என்ன என்ன இருக்கிறது? நீ சரியா ஆராதிக்கலன்னு சொல்லிட்டு பிரசங்கத்தையும் கதை கேட்கிற மாதிரி தான் கேட்டுட்டு போவார். ஆராதனையில ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கணும் தான் வசனத்தையும் சரியா கேட்கறதுக்கு ஒரு விருப்பம் உள்ளவ நாங்க இருப்பான் இல்லையா? இல்லைன்னா அதுக்கும் ஒரு படக்கதை மாதிரி போயிரும் இல்லையா? ஆராதிக்கிறார் ரெண்டு பாதிச்ச ஆராதனையில அங்க இருந்த எல்லாருடைய கட்டுக்களும் என்ன செய்துச்சு தெரியுமா? அவண்டு போயிட்டு அவண்டு போயிட்டு உங்களோட வாழ்க்கையுடைய கட்டுக்கள் அவிழ்வதற்கு மிக ஒரு பலமான ஆயுதம், மிக ஒரு காரியம் இருக்கும் சொல்லி நீ என்ன செய்யணும் தெரியுமா? தேவனை ஆராதி. சூழ்நிலையை விட தேவனை விட சூழ்நிலையை பெரிதுபடுத்தினால் உனக்கு மகா தோல்வி. சூழ்நிலையை விட தேவனை நீ பெரிதுபடுத்தினீன்னு சொல்லிச்சு உனக்கு மகா வெற்றி. இதுதான் ரகசியம். இதோட வேற எதையும் கிடையாது. உனக்கு இருக்கிற பிரச்சனை எனக்கு இருக்கிற பிரச்சனை இல்ல முக்கியம். நீ அந்த நேரத்தில் செய்ய வேண்டிய காரியம் என்ன? ரெண்டு ஜெயிலுக்கு இருந்து என்னன்னுதான் நமக்கு தெரியாது. இன்னைக்கு நமக்கு இருக்கிற பிரச்சனைக்கு துதிக்கிறதுக்கு பெரிய கஷ்டமா இருக்கு இல்லையா? நமக்கு இருக்கு சும்மா ஒரு நாளுக்கு வந்து போற பிரச்சனை, ஒரு கிழமையில மாறி போற பிரச்சனை, ஒரு மாசத்துல மாறி போற பிரச்சனைக்கு நாம எல்லாம் சரியில்லையா? ஆனா இவன் ஜெயிலுக்கு கொண்டு போய் உள்காவல வச்சு இவங்களுக்கு வச்சிருக்கிற பொழுது இவங்க தேவன் என்ன செய்தாங்க தெரியுமா? ஆராதிச்சாங்க, ஆராதிச்சாங்க. நாம என்ன செய்யணும் தெரியுமா? நாளையான் பிரச்சனைக்கா வேண்டி பெரிய பிரச்சனை, பிரச்சனை விட நாம போடுற அலைச்சல் அதை விட பெருசு இல்லையா? ஆகவே பவுலும் சீலாவும் என்ன செய்தாங்க? தேவனை ஆராதிச்சாங்க, ஆராதிச்சாங்க இல்லையா? உன்னுடைய கட்டு என்னுடைய கட்டை நான் அவிழ்க்காம இன்னும் ஒருடைய கட்டை நாம் அவிழ்க்க முடியாது. உன் கட்டை நீ அவிழ்க்காம போய் நீ என்னமோ கட்டை அவிழ்க்க முடியாது. அதனாலே முதல்ல செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? நீ உன்னுடைய கட்டை அவிழ்க்க முயற்சி. உன்னுடைய கட்டை இன்னைக்கு அவிழ்க்கப்பட வேண்டும் என்று சொல்லிச்சுனா நீ தேவனை சரியாய் ஆராதிக்க வேண்டும், தேவனுக்குரிய மகிமையை கொடுக்க வேண்டும், தேவனுக்குரிய கனத்தை கொடுக்க வேண்டும். இதான் நான் அடிக்கடி ஆராதனை மத்தியிலே நடந்து தெரியக்கூடாதுன்றது, ஆராதனையின் மத்தியிலே எழுந்து தெரியக்கூடாதுன்றது, ஆராதனையின் மத்தியிலே அந்த இந்த காரியங்கள் நமக்கு இருக்கக்கூடாது. நீ செய்கிற சில காரியங்களாலே மற்றவருடைய ஆராதனைகளை நீ அடைப்பாய் இல்லையா? உதாரணத்துக்கு சொன்னா இவ்வளவு பேரை இருந்து கண்ண மூடி ஆராய்ச்சின்னு இருக்கீங்க, இதாலே ஒரு ஆள் போய் கடந்து போவாருன்னு சொல்லி இதுல இருக்கிறது 90 வீதத்துக்கு மேலான உங்களுடைய கண்களை அங்கே திருப்பி பார்ப்பீங்க. பார்க்கிற பொழுது என்ன தெரியுமா நடக்கும்? அவர்கள் ஆராதித்துக் கொண்டிருந்த அந்த நிலைமையை விட்டு அவங்க விலகிடுவாங்க. விலகின அப்புறம் என்ன செய்வாங்க? நீங்க என்ன செய்யறீங்கன்னு முதல்ல பார்ப்பாங்க. நீங்க போய் பார்க்க போய் அதுல அப்புறம் ஒரு சட்டியை போட்டு உடைக்க அந்த 10 வீதமும் திரும்பி அதை பார்த்து ஒரு மனத்தியாளமாக ஆராதனை செய்து கஷ்டப்படுத்தி தேவனுடைய பிரசன்னத்துக்களை கடந்து செல்லி போய்கொண்டிருக்க அந்த அவ்வளவு நேரமும் நீங்க செய்கிற ஒரு சில பிழையிலே கடந்து போயிடும். ஆகவே நான் சொல்றது இல்ல வந்து நீங்க ஆராதனை முடிந்த உடனே நீங்க இருக்கிற இடத்துல இருந்து ஏறி நின்று துள்ளினாலும் எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆராதனை மத்தியிலே நாம கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆராதனை என்பது திரும்ப திரும்ப சொல்லுகிறது என்ன தெரியுமா? அது ஒரு பரிசுத்த பலிபீடத்தின் மத்தியிலே நடக்கிற ஒரு பரிசுத்த வரவாட்டம். அதை கவனமாக இருக்க வேண்டும், அதிலே கவனமாக இருக்கணும். ஆகவே இவங்க ரெண்டு பேரும் ஆராதிச்ச ஆரவாட்டத்துல என்ன செய்து ஜெயிலுக்கு இருந்த எல்லாருடைய காரியங்களும் அவிழ்ந்து போச்சு. நான் சொல்லுவா நீங்க எல்லாம் இதுல இருந்து நீங்க இருக்கிற நீங்க இதுல ரெண்டு பேர் இருந்து தேவனை ஆராதிக்கிற பொழுது ரெண்டு பேர் நீங்க இருந்து ஆராதிக்கிற பொழுது உங்களுக்கு நான் சொல்லி ஏன் தெரியுமா? நீங்க எல்லாம் கிறிஸ்தவர்கள் பாருங்க, அங்க இருந்தவங்க எல்லாம் கிறிஸ்தவர்களான்னு சொல்லி கேள்வி இல்லையா? ஜெயிலுக்குள்ள இருந்தவங்க எல்லாம் கிறிஸ்தவர்களா? எனக்கு தெரியாது.
அவங்க என்ன காரணத்துக்காக எங்க போடப்பட்டாங்கன்னு சொல்லி எனக்கு தெரியாது. தேவனை நம்பினி இவ இதே கேசான்னு சொல்லி அவங்க தெரியும். ஆனா அவங்க ரெண்டு பேர் ஆராதிச்ச ஆராதனையில உண்மை என்னன்னு அங்க இருந்து அவ்வளவு பேருடைய கட்டுகளும் அவளுக்கு. ஓகே, அவன் நீ செய்கிறவனுடைய ஆராதனை இல்ல. கடைசி ஒரு ஜெயில இருக்கிறவங்களுடைய கட்டுக்களாவது அவ்வளவு வேண்டாம். உன் குடும்பத்தில் இருக்கிற கட்டுக்கள் அவள்னாலே மிகப்பெரிய பாக்கியம் இல்லையா, மிகப்பெரிய பாக்கியம் இல்லையா. இன்னைக்கு நமக்கு என்ன தெரியுமா, நம்ம நம்ம குடும்பங்கள்ல நம்ம நம்ம காரியங்கள்ல இருக்கிற கட்டுக்களோ நுகங்களோ ஏதோ வெள்ள பேர் ஆக்களுக்கு சொல்றதுக்கு நமக்கு சரியான வக்தம் இல்லையா. வெக்கப்பட்டு அதோடைய சாக வேண்டியதான் இல்லையா, அதோடைய சாக வேண்டியதான். கட்ட அவிழ்ந்தா மற்றவர்களை கட்டவிழ்க்கலாம், இல்லைன்னு சொல்லிட்டுதான் நீ கட்டோடையே நான் கட்டோடையே என்ன செய்ய வேண்டும், சாக வேண்டியதான். கட்டவிழ்க்கப்பட வேண்டுமா, என்னையா செய்யணும். தேவனை துதியுங்க, தேவனை ஆராதிங்க, தேவனை ஆராதிங்க. கட்டவிழ்த்த உடனே இவங்க பாருங்க, கட்டவிழ்க்கப்பட்டவன் தான் இன்னும் ஒரு மனுஷனை காப்பாற்ற முடியும். இங்க அந்த ஜெயில காவலுக்கு வச்சவன் என்னது, அங்கத்தை சட்டத்தின்படி காவலாளி நித்திர கொண்ட காவலாளி இவர். நித்திர கொண்டு சொல்லல, இவருக்கு அங்க நடந்த அற்புதம் அவருக்கு தெரியுமா, தெரியாது. அவங்களோட பலத்தில ஒண்ணு நடக்கல, காவலாளி தப்பிச்சா இவர் சாக வேண்டியதுதான், அதான் சட்டம். அங்க என்ன நடந்தது தெரியுமா, கட்டவிழ்க்கப்பட்டவன் மற்றவனை வாழ்க்கைக்கு உட்படுத்தப்பட்டவனாக மாற்றினா இல்லையா. கட்டவிழ்த்த மனுஷன், கட்டவிழ்க்கப்பட்ட மனுஷன் ஒரு உயிரை காப்பாற்றினா பாருங்க, அவ்வளவு பேரு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் கொடுத்தாங்க தெரியுமா. ஏன் தெரியுமா, அவங்க கட்ட அவிழ்க்கப்பட்டதுனால. அவங்களோட கட்ட அவிழ்க்கப்படலன்னு சொல்லிச்சுன்னா அந்த காவலாளியும் செத்துருப்பாங்க ஏசி இல்லாம, அங்க இருந்தவங்களையும் செத்துருப்பாங்க ஏசி இல்லாம. ஞானஸ்தானம் கொடுக்கிற ஒன்றுமே கொடுக்க, அங்க இருந்தவங்களுக்கு தான் உடனே ஞானஸ்தானம் கொடுத்தாங்க இல்லையா, ரட்சிக்கப்பட்ட உடனே. இன்னைக்கு நாம என்ன செய்யறோம், ரட்சிக்கப்பட்ட பிறகு சபையில வந்து எல்லாம் நல்லதா கூடாதான்னு பார்த்துதான் ஞானஸ்தானம் எடுக்கிறது யோசிக்கிறோம் இல்லையா. அங்க என்ன நடந்தது தெரியுமா, உடனே ஞானஸ்தானம், உடனே ஞானஸ்தானம். ஏன் ஞானஸ்தானம், உடனே ரட்சிக்கப்பட்ட உடனே ஞானஸ்தானம். ரட்சிக்கப்பட்ட என்ன, ஆண்டவரே இயேசுவே உம்மை நான் தெய்வமாக ஏற்றுக்கொள்றேன். இன்னைக்கு ஒரு சிலருக்கு பிரச்சனை என்ன தெரியுமா, இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு நாம போய் வர்றவர்கள் நல்லவர்களான்னு சொல்லி பார்த்த பிறகுதான் ஞானஸ்தானம். ஏன்னா கூட்டிட்டு வர்றவர்கள் கூட்டிட்டு போறதுதான் கடைசியா பரலோகத்துக்கு கொண்டு போற மாதிரி, இவர் நல்லவர் சின்னத்தினா தான் நான் ஞானஸ்தானம் எடுப்பேன் மாதிரி இல்லையா. எல்லாம் பார்த்து நல்லது இல்லதுன்னு, ஏசு நல்லா வந்துட்டார் ஓகே, மற்றதெல்லாம் நல்லா இருந்தா தான் ஞானஸ்தானம் இல்லையா. ஞானஸ்தானம் நீ எப்ப இயேசுவை ஏற்றுக்கொள்றியோ அப்ப நீ எடுக்கணும். ஆனா அதுக்குரிய சில சில காரியங்கள் இருக்கு, நீ அதுக்கும் பாத்திரமான இருக்க. ஞானஸ்தானம் பண்றதும் சும்மா காரியம் இல்ல, சும்மா செய்து விட்டு போக முடியாது, அதுல சில பெரிய காரியங்கள் இருக்கு, சிந்திக்கிற காரியங்கள். ஆகையினால நீ உன் கட்டை அவிழ்த்துக்கள். அதுக்கு ஒரே ஒரு ஆயுதம் என்ன தெரியுமா, துதி. துதியுடைய வல்லமை என்ன தெரியுமா, நீ துதிக்கிற பொழுது பெரிய எரிகோ முதலே நீ வீழ்த்துவாய். நீ துதிக்கிற பொழுது, நீ துதிக்கிற பொழுது அநேகருடைய கட்டுக்களை அவிழ்ப்பாய். நீ துதிக்க உங்களுக்கு தெரியுமா, அநேகர் ஆராதனையில வந்து ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. ஏன் எப்படி தெரியுமா, நீ நானு அங்க இருந்து ஆராதிச்ச ஆராதனையில தான். ஓகே, அநேகர் சுகமளிக்கப்பட்டிருக்காங்க ஆராதனையில. ஏன் தெரியுமா, நீயும் நானும் சேர்ந்திருந்து ஆராதனை செய்த ஆராதனையிலதான் சுகம் உண்டாச்சு. அநேகருடைய கட்டுகள் அவிழ்ந்து பிசாசுகள் எத்தனை தெரியுமா ஆராதனையில் ஓடுறது நாம பார்த்திருக்கோம். ஏன் தெரியுமா, நீயும் நானும் செய்கிற அந்த ஆராதனையில, ஆராதனையில தான் இவைகள் நடக்கிறது. ஆகையினால உன்னுடைய ஆராதனை மிகவும் முக்கியம். உனக்கு முக்கியமோ இல்லையோ, மற்றவன் விடுதலை ஆவதற்காக வேண்டி ஆவது நீ ஆராதி, நீ கம்பீரி, நீ துள்ளு, நீ கொண்டாடு. ஏன் தெரியுமா, தேவனை ஆராதிக்கிற ஆராதனையிலே வல்லமை இருக்கிறது. தேவன் ஒரு கூட்ட ஜனத்தை தன்னை ஆராதிப்பதற்கு தான் ஒரு உருவாக்கினார். ஆனா அவர் ஏற்படுத்தின அந்த கூட்டத்தின் கூட்டத்திலே அந்த ஆராதனையில் நடக்கிற அற்புதங்களும் நன்மைகளும் ஏராளம். ஆண்டவர் தனக்கு ஒரு கூட்ட ஜனத்தை வைத்து என்னை ஆராதிக்க ஏற்படுத்தினது உண்மைதான். ஆனா அந்த ஜனக்கூட்டம் செய்கிற ஆராதனையிலே நடக்கிற அற்புதங்கள் ஏராளம், ஏராளம் இல்லையா. ஆகவே ஆராதிக்கிற பொழுது சேர்ந்து இணைந்து ஒருமனப்பட்டு கம்பீரித்து, மௌன ஆராதனை அல்ல, மௌன ஆராதனை அல்ல, ஆரவாரப்பட்டு ஆர்ப்பரித்து ஆர்ப்பரிக்கிறதுன்னு சும்மா இருந்து கையை தட்டினா மாத்திரம் ஆர்ப்பரிப்பு அல்ல. ஆர்ப்பரிப்பு உன்னை பாக்குற பொழுது முழுத்துமா தெரியும், நீ என்ன செய்யறான்னு சொல்லு. ஆர்ப்பரிக்கிறதுன்னு சொல்றது ஆராதனை என்பது என்ன கேட்டீங்கன்னா ஒரு யுத்த காலத்துல நிக்கிற மாதிரி. ஓகே, நீ நல்லா மைண்ட் பண்ணி ஆராதிச்சு கொண்டு இருக்க பொழுது சில காரியங்கள் நடக்கும். சிந்தனை அங்கங்க விட்டீங்கன்னு சொல்லி சரி வர்ற ஆசீர்வாதம் அங்கால போயிடும். இல்லையா, யுத்த வீரர் என்ன செய்வான், நேர யுத்தத்தை கவனிச்சு கொண்டே இருக்க அப்பதான் வெற்றி கிடைக்கும். இல்லையோ அங்க பார்த்தான்னு அவனுடைய அம்பு இவன தாக்கி இவன் போயிடுவான். ஆகவே வெற்றி கிடையாது. வெற்றி வேணும்னு சொல்லி நான் என்ன செய்யணும் தெரியுமா, சரியாக சிந்திச்சு ஆராதனை செய்து கொண்டிருக்கணும். ஓகே, ஆராதனை என்பதிலே நாம கவனமாக இருக்கணும். இல்லையா, மூன்றாவது காரியம் அதை பார்த்து சீக்கிரமாக நான் முடிச்சிருக்கேன். 2 சாமுவேல் 6:391 2 சாமுவேல் 6:391 14 வாசிங்க.
தாவீது சணநூல் ஏபோத்தை தரித்துக் கொண்டு தன் முழு பலத்தோடும் கர்த்தருக்கு முன்பாக நடனம் பண்ணினான். அப்படியே தாவீதும் இஸ்ரவேல் சந்ததியார் அனைவரும் கர்த்தருடைய பெட்டியை கம்பீர சத்தத்தோடும் எக்கால துணியோடும் கொண்டு வந்தார்கள். கர்த்தருடைய பெட்டி தாவீதின் நகரத்துக்குள் பிரவேசிக்கிற போது சவுலின் குமாரத்தியாகிய மீகாள் பலகணி வழியாக பார்த்து தாவீது ராஜா கர்த்தருக்கு முன்பாக குதித்து நடனம் பண்ணுகிறதை கண்டு தன் இருதயத்திலே அவனை அவமதித்தாள். அவர்கள் கர்த்தருடைய பெட்டியை உள்ளே கொண்டு வந்து அதற்கு தாவீது போட்ட கூடாரத்துக்குள் இருக்கிற அதன் ஸ்தானத்திலே அதை வைத்தபோது தாவீது கர்த்தருடைய சந்நிதியிலே சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும்
இட்டான். இங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா அடுத்த சம்பவம் நடக்கும். முதல்ல தேவனை நாம் கனம் பண்ணுகிறது குறித்து பார்த்தோம். தாவீது ராஜா தன் ஆத்மாவை பார்த்த ஒரு கட்டளை தான் என்ன, என் ஆத்மாவை நீ கர்த்தரே ஸ்தோத்தரி. அடுத்த பகுதியை பார்த்த என்னன்னு சொல்லிச்சுன்னா ஆரவாரப்பட்டு ஒருமனப்பட்டு தேவனைக்கு முன்பாக நின்று ஆராதிக்கிற பொழுது எரிகோ இந்த வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற எரிகோக்கள் விழும். விழுகிறதும் பார்க்காமல் அது எதிர்ப்பக்கமாக விழும். அங்கேயும் பார்க்காமல் என்ன தெரியுமா, உனக்கு எந்த விதத்திலையும் பாதிப்பு கிடையாது, எல்லாம் இங்க அங்கதான். ஆகவே எரிகோ மதில் விழணும் என்று சொல்லிச்சுன்னா ஆரவாரமும் ஆட்பாட்டமும் முக்கியமானது உண்டு. ரெண்டாவது பார்த்தா ரெண்டாவது அடுத்த பக்கம் பவுலும் சீலாவும் சேர்ந்து ஆராதிச்ச பொழுது அவருடைய கட்டுக்கள் எல்லாம் என்ன செய்துச்சு, அவிழ்ந்தது. இல்லையா, அவிழ்கிறது. நீ ஒருத்தருடைய கட்டை அவிழ்க்கிறதுனா முதல்ல உன் கட்டுக்கள் அவிழ்க்கப்பட வேண்டும். அப்பொழுது மற்றவனுக்கு நீ நன்மையாக இருக்க முடியும். உன் கட்டுக்களை அவிழ்க்கணுமா, தேவனை கம்பீர சத்தமாக ஆட்பறை. இங்க இன்னும் ஒரு எதிர்மாறான சம்பவம் நடந்துருக்கு. தாவீது ராஜா என்ன செய்தார் தெரியுமா, தாவீது சமஸ்த இஸ்ரவேலருக்கும் யாரு ராஜா. தாவீது ராஜா ராஜ்யபாரத்தில் புரிஞ்ச பிறகு அவங்களுடைய ராஜ்யபாரம் புரிக்கப்பட்டது. ஆனா இவன் இருக்கிற நாட்கள் முடித்துல என்ன தெரியுமா நடந்துச்சு, அந்த பெரிய இஸ்ரவேலுக்கு என்ன, இவர் தான் ராஜா, இவருடைய சொல்லுத்தான் எங்கேயும் இல்லையா. சமஸ்த இஸ்ரவேலருக்கு ராஜாவாக இருந்த அந்த ராஜா கனம் பெற்றவனாக ஆசீர்வாதம் பெற்றவனாக படித்த பட்டம் எல்லாம் எல்லாம் இருக்கத்தக்க அவன் என்ன செய்தான் தெரியுமா, கர்த்தருடைய பரிசுத்தப்பட்டி திரும்பவும் வந்திருக்கிற பொழுது அந்த பரிசுத்தப்பட்டிக்கு முன்னாக இவர் என்ன செய்தார் தெரியுமா, சந்தோஷத்திலேயோ என்னவோ எந்த ரகசியத்தை புரிஞ்சு கொண்டானோ எனக்கு தெரியாது, ஆடி ஆடி தேவனை ஆர்ப்பரித்துக் கொண்டு என்ன அந்த பரிசுத்தப்பட்டிக்கு முன்பாக இவன் என்ன செய்தானே கடந்து கொண்டு போறான், கடந்து கொண்டு போறான், கடந்து கொண்டே போறான். இத பார்த்த ஒரு சிலருக்கு என்ன தெரியுமா, அதை பார்த்த ஒரு நகை சொல்வாங்க, இது என்ன, இது இவர் ஒரு படிச்ச மனுஷன் இல்லையா, இது என்ன, இது இவருடைய வயசுக்கு இது தகுமா, இல்லாட்டா என்ன சொல்றீங்களோ எனக்கு தெரியாது. இங்க ஒரு ஆள் இருந்து அதுவும் பலகணி வழியா, வேற வழியும் கிடைக்கல பாருங்க, சில பாலகான வழியாக பார்த்து என்ன நடக்குது, இவங்க என்ன ஆராதிக்கிறாங்க, இப்படி நிக்கிறதா அப்படி நிக்கிறதா என்று சொல்லி சொல்லுகிறது நிமித்தமாகவும் ஆராதனை ஆராதிக்கிறவர்களை அப்படி இப்படி கணக்கு போடுகிறது நிமித்தமாகவும் உனக்கு உனக்கு வருகிற ஆசீர்வாதத்தை இல்லாம பண்ணி போயிருவா என்பதுல அச்சம் எதுவுமே கிடையாது. மற்றவன் தலைகளான் என்று ஆராதனை செய்தாலும் நீ அதை கேட்காத, நீ அதை குறித்து விசாரியாத. அதை விசாரிக்கிறதுக்கு ஒருவர் இருந்தா அதை விசாரிக்கிட்டு அப்படின்னா தேவன் அதை விசாரித்துக் கொள்வார். ஆனா ஆராதனைக்கு அப்பால போய் ஆராதிக்க தெரியுங்கன்னா அது அடுத்த பிரச்சனை. அதை விசாரிப்பு, அது வேதத்துக்கு அப்பால போய் நாம ஆராதிக்க கூடாது. எல்லாம் வெலவுட் பண்ணி இருக்குன்னு சொல்லி இல்லையா, அதை நான் பேச வரல. தாவீது ராஜா பரிசுத்த பெட்டிக்கு நின்னாக நின்று ஆடி ஆடி தேவனை ஆராதிச்சார். இதுதான் உண்மை. இதை பார்த்து ஒரு சிலருக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா, அது பிடிக்கல, இது சரியில்லை, இது எப்படி இவர் ராஜா இல்லையா, இவ்வளவு இஷ்டத்தை ஜனங்களுக்கு யார் இவர், ஆலையை செய்கிறவன் இல்லையா, இவர் இப்படி நிக்கலாமா, அப்படி இருக்கலாமா, சரி வராது என்று சொல்லி நகைத்தருடைய கெவி என்ன தெரியுமா, அந்த வசனத்தை வாசிச்சுட்டு பேசினா நல்லது இல்லையா. 22-23 வாசிங்க.
இதை பார்க்கலாம், இன்னும் இதை பார்க்கலாம், இன்னும் நான் மீசனும் என் பார்வைக்கு அர்ப்பணம் அர்ப்பணமாவேன், அப்படியே நீ சொன்ன பெண்களுக்கு கூட மகிமையாய் விளங்குவேன் என்றான். அதனால் சவுலின் குமாரத்தியாகிய மீகாளுக்கு மரணமடையும் நாள் மட்டும் பிள்ளை இல்லா இருந்தது.
சவுலின் குமாரத்தியாக இவதான் அதுல பேசினார், நகைத்தார். அவருக்கு என்ன தெரியுமா நடந்துச்சு, அவங்களோட மரண நாள் முழுத்திலும் அவங்களுக்கு பிள்ளை இல்லாம இருந்தது. அவங்களோட மரண நாள் முழுத்திலும் அவர்களுக்கு பிள்ளை இல்லாம இருந்தது. ஏன் தெரியுமா, தேவனை ஆராதிக்கிற ஒரு மனுஷனை பார்த்து நகைத்தபடியினார். ஒருவேளை அவர் சவுலுடைய பிள்ளையாக இருந்தாலும் சரி, US பிரசிடண்ட் மகளாக இருந்தாலும் சரி, எவர் எவராய் இருந்தாலும் சரி, ஒரு தேவ மனுஷன் ஒரு தேவ பிள்ளை ஆராதிக்கிற பொழுது நீங்க நகைப்பீங்கன்னு சொல்லி சொன்னா, ஏதோ ஒரு விதத்துல இந்த வேத வசனத்தின் படி உங்களுடைய ஆசீர்வாதம் உண்டு, தேவனாலே நிறுத்தப்பட்டுத்தான். ஏன்னு அப்படித்தான் இங்க, அப்படித்தான் இங்க வேதம் நமக்கு சொல்லுகிறது இல்லையா. நீ தேவனை ஆராதிக்கிற மனுஷனை பார்த்து எதுவும் சொல்லாத. ஏன் தெரியுமா, அவன் அப்படி ஆராதித்த படினாலே தான் அவன் சமஸ்த இஸ்ரவேல் இருக்கும் ராஜாவாக, அவனை போல ஒரு ராஜா எழுந்ததும் கிடையாதுன்னு சொல்லி சொல்லுகிறேன் இல்லையா. ஏன் தெரியுமா, அப்படி ஒருத்தனாக இருந்து அவ்வளவு பேருக்கும் வேலைக்காரன் வேலைக்காரி எல்லாருக்கும் முன்பால என்ன செய்தான், தேவனுக்கு முன்பாக தன்னை வீழ்த்தினான் இல்லையா. அப்படி ஒரு ஆராதனை செய்த படினாலே தான் அவன் அப்படி இருக்க வேண்டி இருந்தது இல்லையா. அதை பார்த்து சொன்னவர்களுக்கு அவருக்கு பிள்ளையே ஆசீர்வாதமே அவருடைய வாழ்நாள் முடித்தும் இல்லாம போயிட்டு இல்லையா இல்லையா. ஆகிய நாளை தேவனை கம்பீரமாய் துதியுங்க. இதனாலே சொல்லுகிற காரியம் துதியினுடைய வல்லமை என்னங்க, நீ கம்பீரமாய் சேர்ந்து இணைந்து துதிக்கிற பொழுதுதான் அந்த துதியிலே வல்லமை உருவாகும். ஒழிய நீ ஆளுக்கால் அங்கங்க நின்று துதிச்சிங்கன்னு சொல்லிச்சுன்னா அதுல வல்லமையே கிடையாது. அவை சேர்ந்து இணைந்து ஆரவாரப்பட்டு எக்காலம் தொனி ஒழுங்கு முறையில எல்லாம் செயல்படுத்தப்படுகிறது. என்ன நடக்கிறது தெரியுமா, வெற்றி உருவாகிறது, எரிய உடைக்கப்படுகிறது, தகர்க்கப்படுகிறது இல்லையா. எதிராளிகள் செத்து போறாங்க இல்லையா. இதுல அந்த எரிகோடைய சம்பவத்தில் அந்த அதுல ஒரு சம்பவம் இருக்குது. அந்த வசனத்துக்கு யோசுவா 6வது அதிகாரத்துக்கு திரும்ப இருக்க வரீங்களா, யோசுவா 6வது அதிகாரம் 20வது வசனத்தை பாருங்க. வாங்க யோசுவா 20வது ஒரு இடத்துல வசனம் வருகிறது. அந்த எரிகோ முதல்ல ஒரு ஸ்திரி வாழ்ந்து கொண்டிருந்தார். அதை நான் சொல்லிட்டு நான் முடிச்சிட்டேன். ஒரு ஸ்திரி வாழ்ந்து கொண்டிருந்தார் எங்க தெரியுமா, அந்த எரிகோ மதில்ல. அந்த மதில்ல வாழ்ந்து கொண்ட அந்த ஸ்திரி இந்த வேகு பாக்கு போன இல்லாட்ட அந்த அந்த நகரத்துக்குள்ளே போன பொழுது இந்த நகரம் எப்படி இருக்குன்னு சொல்லி அவங்க பார்க்க போன ரெண்டு பேருக்கு வச்சு என்ன செய்யறா தெரியுமா, பாதுகாப்பு அவங்க வீட்டிலே கொடுத்தார். ஆனால் அந்த ஸ்திரி ஒரு பாவியாகிய ஸ்திரி, அந்த ஸ்திரி ஒரு பாவியாகிய ஸ்திரியாக இருந்தாலும் அந்த அதுக்குள்ள அவங்க 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 அந்த பெண்ணையும் அந்த பெண்ணில இருந்த அந்த அந்த குடும்பத்தையும் தவிர வேறொருத்தரும் தப்பிச்சுக்கொள்ள, வேற ஒருத்தரும் தப்பிச்சுக்கொள்ள, எல்லாம் வட்டி போட்டுட்டான். ஆனா இந்த பாவியாகிய ஒரே ஒரு ஸ்திரிக்கு மாத்திரம் தேவன் என்ன தெரியுமா கிருபை கொடுத்தார். என்ன தெரியுமா, இவளை மாத்திரம் இவங்களோட குடும்பத்தையும் மாத்திரம் நீங்க காப்பாரு. அதுக்கு பிறகு என்ன தெரியுமா, அவனோட வாழ்நாள் முழுத்திலும் இஷ்டவேலரின் மத்தியிலே அவள் ஜீவித்தாள் சொல்லி ஒரு வசனம் வருங்க. இஷ்டவேலருடைய மத்தியிலே அவளுக்கு நடுவிலே அவளுக்கு எனக்கு அந்த சொல்லணும் பிடிச்சு கொண்டு ஏன் தெரியுமா, அவள் ஒரு பாவியாகி ஸ்திரியாகி இருந்தாள், அந்த எரிகோ மதிலேயே ஒதுக்கப்பட்டிருந்தாள் அவள். இது என்ன ஆச்சரியம் இல்லையா, அதே ஒரு மதில், அதுக்குள்ளேயும் ஒதுக்கப்பட்ட ஒரு மதில், அதுல இருந்த அந்த ஸ்திரி சமஸ்த இஸ்ரவேலர்கள் மத்தியிலே அவருடைய வாழ்நாள் முழுத்திலும் வாழ்ந்தாள்னு சொல்லியிருக்கு. எனக்கு அது பிடிச்சு கொண்டது. மத்தியிலே இந்த வார்த்தை எனக்கு பிடிச்சு கொண்டது. ஏன் தெரியுமா? பாவியாகி இருந்த அந்த ஸ்திரி தேவ பிள்ளைகளுக்கு உதவி செய்த பொழுது இஸ்ரவேலின் மத்தியிலே அவள் வாழ்ந்தார். எனக்கு பிடிச்சு கொண்டு நான் மெசேஜ் நான் இணைக்கல, அதுக்கு எனக்கு சம்பந்தம் இருக்க இல்ல. ஆனா நான் என்னுடைய உருவத்தில தொட்டிக்கு என்ன தெரியுமா? சமஸ்த இஸ்ரவேல் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கூட அவங்களுக்கு மத்தியில இருக்கு சொல்லி ஆண்டவர் கொடுக்கல. இந்த பாவியாகி இந்த ஸ்திரிக்கு கொடுத்தது என்ன தெரியுமா? சமஸ்த இஸ்ரவேலரின் மத்தியிலே. எனக்கு பிடிச்சுக்கணும். என் உள்ளத்துல அது ஒரு என்னவோ தெரியல, எனக்கு ஒரு பிடிச்சு கொண்டு வார்த்தை. அவன் மத்தியிலே அதேவன் இருப்பதற்கு இடம் கொடுத்தான். அவனுடைய வாழ்நாள் முழுத்தன் தேவனுடைய சமத்திலே எழுந்திருப்போமா? ஹாலலூயா.